சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இதுவரை எங்களை நடத்தினவரே, தொடர்ந்தும் எங்களை நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், உம்மை குசிப்படுத்தினோம், உங்களை சந்தோஷப்படுத்தினோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா காரியத்துக்காய் நாங்கள் நன்றி சொன்னோம் அப்பா. இப்போது உமது வார்த்தைக்காக வருகிறோம் அப்பா. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் வார்த்தை ஒழியாது. அன்றுவரே, வார்த்தையை கொடுக்கிற என்னை சொல்வண்டியிலும் மறைத்து நீ பேசும்படியாய் விடுப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். உமது நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்பட்டு உயர்த்தப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். எல்லாவற்றையும் சமத்திருப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்து பிதாவே, ஆமென். வேதத்தில் இருந்து நாங்கள் ஒரு பகுதியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வேதத்திலே பலமுறை நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்ல அனுதினம் செய்து வர ஒரு காரியம் கூட. ஆனால் அந்த காரியத்தை நாம் சரியாக வேதத்து முறையின்படி எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து பார்த்து கடன் செல்ல விரும்புகிறேன். ஜபம் என்று சொன்னா இதுதான் எங்களுக்கு தெரியுமே, இதுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோமே, நல்லது, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதுண்டு. ஜபம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்திலே வேண்டுதல் அல்ல விண்ணப்பம் பண்ணல் அல்லது ஜபித்தல் அல்ல மன்றாடுதல் என்று அல்ல, நாம் தேவனோடு உறவாடுதல், தேவன் எங்களோடு பேசுதல் என்ற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஜபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே உயிர் மூச்சாய் இருக்க வேண்டியது. அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் அவன் ஜெபிக்கிறவனா தான் இருக்க வேண்டும். சரி, ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் சொல்லியிருக்க, ஆண்டவரே ஜெபிச்சிருக்க, அதுக்காக ஜெபிக்கிறேன், உண்மைதான். ஆனால் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது எங்களுக்கு போராட்டம், நெருக்கம், பாடுகள், வேதனைகள் உண்டு. அப்படி இருக்கும்போது எங்களை குற்றம் சாட்டுகிறவன் எந்த நேரத்திலும் போய் தேவனிடத்திலே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அப்ப அவன் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கும்போது இவன் இந்த விசுவாசி இப்படி செய்யறான், அந்த விசுவாசி இப்படி செய்கிறான், இப்படி ஜெபிக்கிறான், ஆனால் செய்யறதெல்லாம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லும் போது அவன் மனம் திரும்பி இருக்கலாம். சில காரியங்களும் அவன் மொத்தப்பட்டு அவன் மனம் திரும்பி இருக்கலாம். அவன் மனம் திரும்பி இருந்தாலும் கூட பிசாசு என்ன செய்வான், அவன் மேல் குற்றம் சுமத்தும்படியா தேவ சமூகத்தில் போய் யோபுவை குறித்தே குற்றம் சாடினான். இயேசுவே நீ தேவனுடைய குமாரனையான சந்தேகத்தை உண்டாக்குனவன். அப்ப எங்களே குற்றம் சுமத்துறவன் ஒருவன் இருக்கிறான். அப்ப குமிட்டு குற்றம் சுமத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் ஜெபங்கள் தூப வர்க்கமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், ஜெபத்தை அவன் மூஞ்சியில தூக்கி எறிவார், பார் இந்த பிள்ளை இப்படி இப்படியான காரியத்திலே ஜெபித்திருக்கிறான், என்னென்ன காரியத்தில் அவன் மனம் திரும்பி இருக்கிறான், அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான் என்ற காரியத்திலே பிசாசு ஒன்றும் செய்யாமல் திரும்பி வர்றதுக்கு தான் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த பூமியிலே வாழும் வரையும் நாம் உயிரோடு இருக்கும் வரையும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி, அடுத்தது ஜெபம் என்று சொன்னவுடன் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், எப்படி நாம் ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய காரியங்களை தானே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஏன் ஜெபிக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்கக்கூடாது, ஏன் ஜெபிக்கணும் என்று பார்த்தோம். ஆனா எப்படி ஜெபிக்கக்கூடாது என்ற காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது இந்த மலை பிரசங்கம் என்ற பிரசங்கத்திலே பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஜெபிக்கிற விதத்தை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. அப்படியா சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இப்படி செய்யாதே, நீ இப்படி ஜெபிக்க வேண்டும். அப்ப எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும் பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள்.
மத்தேயு சுவிசேஷம் 6 5 வசனத்தை வாசியுங்கள்.
அன்பின் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம். ஹலோ,
என்ன சொல்லி இருக்கிற ஆண்டவர்? நீ ஜெபம் பண்ணும் போது எப்படி இருக்க வேண்டாம்? மாயக்காரர் இருக்கு, அப்ப எப்படி ஜெபிக்க கூடாது?
காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சொல்லுகிறேன், பாருங்கள். அது சொல்லி போட்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று 6 சொல்லி போட்டு 7 பாருங்க, திருப்பி சொல்றாரு என்னண்டு.
அன்பியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
சரி, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அப்ப நாம் ஜெபம் எப்படி எங்களோட வாழ்க்கையில வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் எப்படி ஜெபிக்க கூடாது என்று ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். இந்த மத்திய விசேஷத்திலே 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். தனியே ஜெபத்தை மட்டும் குறித்து சொல்லல. ஒன்று சொல்லுங்க, தர்மம் செய்யறது குறித்து சொல்லியிருக்கார். அடுத்தது ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கார். அடுத்தது உபவாசத்தை குறித்து, 3 காரியங்களையும் குறித்து நீ எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுங்க. பாருங்க, முதலாவது பாருங்க, 6 முதலாவது பாருங்கள், தர்மம் செய்யறது குறித்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை குறித்து பாருங்கள். ஒரு காரியத்தில 3 காரியத்தில இப்படி செய்யக்கூடாது சொல்லி இருக்கிறார்.
மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை.
சரி,
ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சரி, இப்படி செய்ய வேணாம் சொல்லி போட்டு எப்படி தர்மம் செய்யணும் என்று அடுத்த வசனத்தில் அவர் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி நீ தர்மம் செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது. தாரை ஊதியாதே, தம்பட்டம் அடிக்காது. அதான் சரியான தமிழ், தம்பட்டம் அடிக்காது. அப்படியா அவர் சொல்லிக் கொண்டு வந்துட்டு திருப்பி ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். 16 வசனத்தை பாருங்கள்.
நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல முகவாடலா இராதேங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சரி, மெய்யா அவர் சொல்லுகிறார். பாருங்கள், 3 காரியத்தை குறித்து நீ எப்படி தர்மம் செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஜபிக்க கூடாது, எப்படி ஜபிக்க வேண்டும். அடுத்தது எப்படி நீ உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க கூடாது. மாயக்காரரை போல செய்ய வேண்டாம், அஞ்ஞானிகளை போல இதென்ற வேண்டாம். இப்படியான காரியத்தை சொல்லி போட்டுத்தான் இப்படி செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பதான் ஜெபிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அற வீட்டுக்குள் பிரவேசித்து தனி ஜெபத்தை குறித்து அங்க சொல்லுகிறார். கூட்டி அந்த இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ அந்த ரங்கத்தில் பாக்குற உன் பிதா வெளியரங்கமா பதிலளிப்பார். எப்ப பதிலளிப்பார்? வெளியரங்கமா பதிலளிப்பார். பாருங்க, 4 வாசிங்க.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அதாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார்.
இப்ப தர்மம் செய்யும் போது, ஜெபம் பண்ணும் போது, பிறகு திருப்பி 18 வாசிங்க.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறோன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்.
உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். 3 பாருங்கள், ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடாததை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை ஜெபித்தாதான் தேவன் பதிலளிப்பார். அதே விதத்திலே தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் அத்தியாவசியமான அடிப்படையான பயிற்சியாகும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது என்ன செய்கிறது? குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்கிறது? அது அழுகிறது. அப்ப அழுகிறால் அது என்ன செய்யுது? அந்த பிள்ளை என்ன என்ன அடையாளம்? அது ஆரோக்கியமான பிள்ளை என்றதுக்கு அடையாளம். ஆனால் கிறிஸ்தவன் என்று நாங்கள் சொல்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீரோடு அடிகளோடு தேவனை நோக்கி கதற வேண்டும். அதுதான் ஜெபம். ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவன்
ஒரு கிறிஸ்தவனு சொல்றதுக்கு தகுதி என்றால் தேவன் சொன்னபடி நாம் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே ஜெபம் பலவீனமா இருப்பதனால் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட என்ன எல்லா பகுதியிலும் பலவீனமாய் இருக்கிறது. ஜெப முறையிலே தவறு உள்ளவளானால் இருப்போமானால் ஜெப கண்ணோட்டத்திலும் அல்லது எல்லா காரியத்திலும் நாம் தவறாகவே இருப்போம். ஆகவே நாம் நம்முடைய ஆவிக்குரிய மற்ற பகுதிகளிலும் அது என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறது அல்லது எங்களை அது பாதிக்கிறதாய் இருக்கிறது. எப்படி? தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் ஜெபிக்கும் போது, விருப்பம் இல்லாமல் உபவாசிக்கும் போது, விருப்பம் இல்லாமல் தர்மம் செய்யும் போது அது என்ன செய்யறது, எங்களை பாதிக்கிறது. பதில் கிடைக்கிறதில்ல, பதில் வருகிறதில்ல. அவே அடுத்தது நாம் ஒன்று காரியத்தை எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றோம். அதே நேரத்தில் நாம் தேவனிடத்திலே தேவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. இது அடிப்படையான முக்கியமான ஒரு காரியம். தேவனை நாங்கள் என்ன செய்கிறோம், கட்டுப்படுத்துகிறோம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியம் அல்லது பெருமை பிரசங்கப்படுகிற காரியம் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்க. எந்த வசனத்தை இவர்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்றான்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 11 வசனத்தை வாசி.
இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள்,
கேளுங்கள்,
என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள்.
என்ன சொல்றது, கட்டளை இடுங்கள். இந்த மொழிபெயர்ப்பில் சிறு தவறு ஏற்பட்டிருக்கிறது, இதுதான் காரணம். பாருங்கள், அவர் முதலாவது சொல்ற இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவரை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களுக்கு என்னிடத்தில் கேளுங்கள், விண்ணப்பம் செய்யுங்கள், தேவனிடத்திலே கேளுங்கள். அது உண்மை, ஆனால் கட்டளை இடு என்று சொல்லப்பட்டது இந்த மொழிபெயர்ப்பில் சரியாக இருக்க வேண்டிய புது என்ஐவி பைபிள் நீங்க எடுத்து பார்த்தால் அதுல சொல்லப்பட்டிருக்கு, கட்டளை இடுவாயோ, கேள்விக்குறியில இருக்கு. ஏன் இதை சொல்றேன் சொன்னா, நீங்க 9-10 வசனத்தை வாசி பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இது ஐஎஸ்ஆர்டி வசனத்திலே 45 அதிகாரத்திலே 9-10 வசனத்தை பாத்தீங்கள்.
மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ,
வழக்காடுகிறவனுக்கு
ஐயோ.
அப்ப கட்டளை இடம் என்னது, தேவனெல்லாம் வழக்காட முடியாது.
களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ,
தகுமோ,
உன் கிரியானது அவருக்கு கைகள் இல்லையோ என்று சொல்லலாமோ,
சொல்லலாமோ.
தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ,
ஐயோ என்று சொல்லிட்டு அந்த 11 எனக்கு கட்டளை இடுவாயோ. உங்களோட பைபிள்ல நீங்க திருத்திக் கொள்ளுங்க, கட்டளை இடுவாயோ, அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்ப தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, கட்டளை இட முடியாது. ஏனென்றால் அதுலேயே சொல்ற கேளுங்கள் என்று சொல்லுங்க. ஏனென்றால் இதை குறித்து வசனத்திலே ரெண்டு வசனத்தை உங்களுக்கு காட்டி, புதிய ஏற்பாடிலும் பழைய ஏற்பாடிலும் ஒவ்வொரு வசனத்தை காட்டி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 2 எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே தாவீது எழுதின சங்கீதத்திலே 2:8 வசனத்தை வாசியுங்கள்.
என்னை கேளும், அப்பொழுது யாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்.
என்னை
கேளும்.
அப்ப 45 வசனத்தில் என்ன சொன்னது, என்னை கேளும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதே நேரத்திலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் எழுதியிருக்கிறார். 5:7-8 வசனம், அதிலே ஐந்த காரியத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வாக்கி பாருங்கள். எப்படி? எபிரேயர் 5:7-8 வசனம்,
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் தண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு.
சரி பாருங்க, ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த பூமியில் எல்லாவற்றையும் விட்டு வறுமையா வந்தவர், அவரே அவர் கட்டளையிட்டா அவரால் மட்டும்தான் கட்டளையிட முடியும். அவரே பிதாவை நோக்கினர், மாமசத்த நாட்களில் தம்மை மரணத்தில் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, மிகவும் சத்தத்தோடு, அடுத்தது கண்ணீரோடு ஜெபித்து. இயேசு கிறிஸ்துவே கட்டளை இடக வேண்டியவரே, உருவாக்கினவரை, சிருஷ்டித்தவரே பிதாவை நோக்கி பார்த்து இப்படி ஜெபிக்கிறார். அப்ப நாம் ஜெபிக்கலாமா? தேவனை கட்டளை இடலாமா? முடியாது. இன்றைக்கு இந்த வசனத்தை வச்சுட்டு அநேக பிரவிலியமா அநேக காரியங்களை பிரசனிக்கப்படுகிறது. நாம் கவனமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நூதனமான நவீனமான உபதேசங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டி தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்தாரா, நாம் இப்படி செய்ய முடியும்? கட்டளை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னுமாய் கெத்தமனி தோட்டத்திலே பார்த்தால், மத்திய எழுதின சுவிசேஷம் மார்க்கு லூக்கா சுவிசேஷத்திலே பார்த்தால், அதை மத்தியிலே கொஞ்சம் விசேஷமா சொல்லப்படுறது. கெத்தமனியில போய் அவர் கேட்கிறார், என் பிதாவே, எல்லாருக்கும் தெரியும் கெத்தமனி ஜெபம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. ஒரு முறை இல்ல, அதே மாதிரி ரெண்டாந்தரம் சீசர்லையும் ஜெபிக்க தர, அவங்க தூங்குறாங்க, திருப்பி ரெண்டாந்தரம் போய் அதே மாதிரி விண்ணப்பம் பண்ற, மூன்றாந்தரம் போய் விண்ணப்பம். பாருங்க, ஆண்டவரே இப்படியா ஜெபித்திருக்கிறார் என்றார், சத்தத்தோடு கண்ணீரோடு இப்படி ஜெபிச்சிருக்கார். கிறிஸ்தவனிலே பிதாவை உம்ம சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே, என் சித்தம் இல்ல. ஏன்னா படப்போற பாடுகள், வேதனைகள், நெருக்கங்கள், சிறுவில் அறையப்படுற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தனக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த வேதனையை தாங்க முடியாத இத காரியத்திலே தேவன சபத்திலே வந்து, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமா, நீங்க செய்யும், ஆனாலும் என் சித்தம்படி இல்ல, உம்ம சித்தம்படி ஆக்கிறார். லுக்கழுவின சுசித்தில பார்த்தா அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிக்க தேவையில்ல, போய் நான் உனக்கு தருகிறேன் அப்படி சொல்லல. பிறகு தேவதூதன் வந்து அவனை பலப்படுத்தினார், அவர் மிகவும் ஊக்கத்தோட சுபம் பண்ணினார். அப்போது என்னது, நரம்பு வெடிச்சு சத்தமாய் ஒளிச்சு, இதுதான் ஜெபம். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனை கட்டளை இடுகிறோமா? முடியாது, இயலாது. இன்னுமாய் பழைய ஏற்பாட்டை பார்த்தால், சாமுவேல் நியாயம் நிற்கிற வந்த காலத்திலே, அவன் வயது சென்ற காலத்திலே தன்னுடைய மகனை நியாயபதியாக நியமிக்கிறதுக்கு அவன் விருப்பமா இருந்தான். ஆனால் ஜனங்கள் அதை விரும்பவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுக்கு உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு ராஜா ஆளுகிறதை போல தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே சாமுவேல் போய் மிகவும் கஷ்டப்பட்டு தேவ சமத்தில் இருந்து கவலைப்பட்டு கண்ணிப்பட்டு நொந்து சட்டியாக கஷ்டப்பட்டு அழுகிறார். ஆண்டவரே இப்படி தள்ளிவிட்டார்களே, ராஜா வேணும் என்று சொல்லுகிறார்களே என்று. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவர்கள் சொல்றபடி நீ செய், அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார், நான் ராஜாவா இராதபடி என்னை தள்ளினார். பாருங்க தேவன்ற காரியங்களை பாருங்க. அப்ப எங்களோட ஜெபம் எங்களோட வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? ஆகவே நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து ஜெபிக்கப்போம். நாம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஜெபத்திலே கேட்ட எல்லாவற்றுக்கும் பதிலை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார், வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் சில காரியங்களை நான் ஜெபிக்கவே இல்லை, ஆனா மனதில் ஒரு சில சில காரியங்களை இணையத்தில் இணைவாக வந்திருக்கு, சிந்திச்சு அந்த காரியம் ஜெபிக்காமலே காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆனா சில காரியங்களுக்கு நான் எதிர்காலங்களையும் ஜெபித்து வருகிறேன், சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், குடும்ப உறவினர்கள் இன்னும் மிச்சம் ரட்சிக்கப்பட இல்லை, அப்ப அவர்களுக்காக ஜெபித்து வருகிறேன், அப்ப இன்னும் வர இல்லை, அதுக்காக நான் ஜெபிக்கிறதை நிப்பாட்டவில்லை. தீவிர சித்தம் இப்போவோ ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறது. ஆகவே தேவன் ஜெபத்துக்கு ஒன்று ஆம் என்று பதிலளிக்கிறார், ஒன்று இல்லை என்று பதிலளிக்கிறார், இல்லாவிட்டு தாமதித்திரு அமர்ந்திரு என்று சொல்லுகிறார், இல்லாட்டி அமைதியா இருக்கிற ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடைக்காட்டி நாங்க நினைச்சிருவோம், அப்படியே விட்டு விடுவோம். ஆகவே ஜெபம் தேவ சித்தத்தை மாற்றி பெற்றுக்கொள்ள அல்ல. தேவன் எதை நினைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற பயிற்சி தான் ஜெபம். ஜெபத்தினால் நாம் தேவனை மாற்றவே முடியாது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்யணும், ஜெபத்தினாலே என்னை மாற்ற வேண்டும், அவருடைய சித்தத்துக்கு என்னை மாற்ற வேண்டும், அதான் ஜெபம். தேவனை மாற்றுவதற்கு அல்ல, இதுல நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே தேவனை பார்த்து நாம் கட்டாயம் கொடுக்க வேண்டும், கேட்கிறவர்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இது எனக்கு விருப்பம், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு ஆசையா இருக்குது, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை செய்யும் தாரும் என்று நாம் ஜெபிக்கிறதிலே கற்றுக்கொள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சரி, இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நாம் அதிகமாய் ஜெபத்திலே செய்த அதிகத்த காரியம் என்ன தெரியுமா? நீங்களே சொல்லுங்க, என்ன செய்வீங்க? சாத்தானை குற்றப்படுத்துகிறோம். அது சாத்தானை குற்றப்படுத்துங்கிற வேலை அல்ல, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விதத்திலே புறம்பான உபதேசம் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. இரண்டு ஓரங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஒன்று, பிசாசிடத்திலிருந்து எங்களுக்கு பதில் இல்லை. அடுத்தது, எந்த ஒரு காரியத்துக்கும் பிசாசுதான் காரணம் என்று நாம் குற்றம் சாட்டக்கூடாது. ரெண்டு ஓரங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஒன்று, பிசாசிடத்திலிருந்து எங்களுக்கு பதில் இல்லை. இரண்டாவது, எந்த காரியத்தை குறித்தும் பிசாசு தான் இந்த காரியத்துக்கு கிடைக்கவில்லை என்று நாம் குற்றம் சாட்டவே கூடாது. நம்முடைய பாவத்துக்கும் தோல்விக்கும் நாம் தான் காரணம், பிசாசு அல்ல. என்னன்னு சொன்னால், ஜாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், ஜாக்கோபு நிருபம் முதலாம் அதிகாரம் 14:15-16.
அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள்.
என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசம் போகாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் தன் சுய இச்சையினால் என்ன செய்யறான்?
கற்பந்தரி
இழுப்புண்டு என்னது? சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கு யாரை சொல்லுகிறோம் நாங்க? பிசாசு சொல்லு நோ. பின்பு இச்சையானது கர்த்தம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே என் பிரியமான சகோதரர்களே, நாம் இப்படி இருக்கல் ஆகாது, மோசம் போகாது இருங்கள். ஜாக்கோபு எழுதுகிறார், யாக்கோபு யாக்கோபு குறித்து பார்த்தால் யாக்கோபு யாருன்னு சொன்னால் எல்லா சபைகளுக்கும் ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு பிஷப். எல்லா சபைகளுக்கும் அந்த நாளில் இருந்த சபைகளுக்கு எல்லா சபைகளுக்கும் தலைவராக இருந்த அவர் எழுதியிருக்கிறார். அவர் தான் நாவை குறித்து எழுதியிருக்கா, இதை குறித்து எழுதி வச்சிருக்கார். சாத்தான் நம்மை சோதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நம்முடைய ஒத்துழைப்பில்லாமல் நம்மை தோல்வியடைய செய்யவே முடியாது. தாம் தெரிந்து கொள்வதிலே சரியான தீர்மானம் முக்கியம். தவறான தெரிந்து கொள்வதனால் பாவ வீழ்ச்சி அடையலாம். இப்படி தேவ பயம் இல்லாமல் சாத்தானை குற்றப்படுத்தவே கூடாது. இப்படி செய்வது தவறு என்று வேதம் போதிக்கிறது. அடுத்தது நான் பார்த்த காரியத்திலே மிக பிரபல்யமான ஊழியர்கள், மிகவும் தேவனா வல்லமையா பாவிக்கப்படுற ஊழியர்கள் ரெண்டு காரியத்தை குறித்து நான் பார்க்கிறேன். ஒன்று செய்கிறார்கள், பிசாசை சபிக்கிறார்கள். அடுத்தது பிசாசை கட்டுகிறார்கள். இதை நாங்கள் செய்யவே முடியாது. ஏனென்றால் பிசாசை துரத்தலாம், அதுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். பிசாசுக்கு இடம் கூடாமல் நாங்கள் இருக்கலாம், பிசாசுக்கு நாங்கள் ஏத்து நிக்கலாம். வேதம் அப்படிதான் சொல்லு, ஏத்து நீங்கள் அவன் அப்போது ஓடி போவான், ஏத்து நிக்கலாம். பிசாசை நாங்கள் கடிந்து கொள்ளலாம், ஆனால் பிசாசை சபிக்கவோ கட்டவோ எந்த எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒளிப்பத புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 20 அதிகாரத்திலே அங்கே 6 அந்த அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிச்சு பார்த்தால் தெரியும். அங்க 6 பிசாசை கட்ட சபிக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க.
ஒரு தூதன் பாளையத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து.
ஒரு தூதன் வந்து அவனை கட்டி வைக்க போறான், சங்கு பாதாளத்தில் 1000 வருஷம் கட்டி வைக்க போறான். அதை நாங்க செய்யவே இயலாது.
அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாளையத்திலே தள்ளி அடைத்து
பாதாளத்தில்
முத்திரை போட்டான்.
பாதாளத்தில் தள்ளி அதை அடைத்து அதுமே முத்திரை போட்டான்.
அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும்,
அதுபுற விடுதலைக்கப்பட வேண்டும். அந்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, பிசாசை கட்ட சபிக்க எங்களுக்கு அதிகாரம் தரவில்லை. என்ன சொன்னால் 1000 வருஷ அரசாட்சியில அதை கட்டுவார்கள். அப்படி என்று சொன்னால் மத்தியிலே இங்க வாக்கிய பகுதியிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். அப்ப அது என்ன என்று நீங்க யோசிக்கலாம். என்ன பிசாசை கட்டக்கூடாது, ஒரு தூதாம் வந்து கட்டுவான், சபிக்க கூடாது, அது எங்கட வேலை இல்லை. ஆண்டவரிடத்திலேயே அவர் சோதிக்க வந்த போது கல்லுகளை அப்ப வாங்க அப்பாலைப்போ சாத்தான சொன்னவர்களுடைய பாதாளத்துக்கு போ ஆண்டவர் கட்டையில் சிறிது காலம் விலகி இருந்தாலும் இருக்குது. 3 விஷயம் அவன் சோதித்தான். பாருங்க மத்திய சுவிசேஷத்திலே வசனத்தை காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்துவது நல்ல நினைக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக் கொள்ற வசனம், 19 அவசனம். பேதுரை குறித்து அங்க ஆண்டவர் உண்மையில் சபையை கட்டுவேன் சொல்லி போட்டு அடுத்த வசனத்தை சொல்லுறார். 16:19
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். உலகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், உலகத்தில் நீ கட்ட உழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட உழ்க்கப்பட்டிருக்கும் என்றார்.
அப்ப என்ன அங்க சொல்லப்பட்டது? நான் பிசாசை கட்டக்கூடாது, தூதம் வந்து கட்ட போறான். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பூலத்தில் நீ எடுத்து கட்டப்படுதோ பரலோகத்தில் கட்டப்படும். பிசாசு எங்க இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கிறான். அப்ப என்ன அவன் கட்டுறது? இன்னும் 18 அதிகாரம் 17-18 வசனம்.
அவன் அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானிகளைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இது சபையின் ஒழுங்கை குறித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒழிய பிசாச கட்டுறதுக்கு சொல்ல இல்ல. பிசாச பரலோகத்தில் இல்ல, அப்ப என்ன பரலோகத்தில் கட்டப்பட்டது? சபையின் ஒழுங்கு காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. வசனங்களை நேரடியாக எடுக்கிறதுனால இன்றைக்கு அநேக புது புது மதங்கள் உருவாக்கி காரியங்களை கெடுத்துக்கொண்டிருக்காங்க. வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்றது. அது ஏன் சொல்லப்பட்டது, என்னத்துக்காக சொல்லப்பட்டது, எந்த வழியில சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, இதான் எனக்கு என்ன பிரயோஜனம் என்றதை பார்க்காமல் வசனத்தை நாங்கள் டைரக்டா எடுப்போமானால் அது மிகவும் ஆபத்திலே முடியும், வஞ்சிக்கப்பட்டு போயிடும். என்ற சொல்ல மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் எப்படி தேவ பிசாசுகை எந்த காரியத்திலும் நாம் குற்றப்படுத்தக்கூடாது, பிசாசை நாங்கள் கட்ட முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகுல வந்து ஒரு இடத்துல இறங்கும் போது பிசாசினால் கட்டப்பட்ட ஒருவன் சிறையிலிருந்து சங்கிலியால் கட்டி யாராலும் அடக்க முடியாத மிகவும் ஒரு கொடிய தன்னை காயப்படுத்தி கத்தி குளறி விழுன்ற ஒருவன் ஏவிடத்துல வந்து கேட்கிறான் காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தி. அப்ப அவனுக்கு தெரியும் ஒரு காலம் இருக்கு. பிசாசு அவனை பாதாளத்துக்கு போய் சொல்லி சொல்ல இல்லை. சொல்லுகிறாள் எங்களை திருத்த கூடுமானால் அந்த பண்டிக் கூட்டத்துக்கு திருத்தமான்னு சொல்லுகிறான். அது திருத்த நான் பண்டிக் கூட்டத்துக்கு பண்டிகெல்லாம் போய் மாண்டு விழுந்து திருத்தது. அதில் அதிகாரம் பெற்றவர் யாரு? இயேசு. இயேசுவே இந்த அதிகாரத்தை செய்யவில்லை. என்ன அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. கட்டுறதுக்கும் சபிக்கிறதுக்கும் அவருக்கு தான் உரிமை. ஒரு தூதன் தான் கட்டுவான். அப்ப நாம் பிசாசை கட்டவோ சபிக்கவோ முடியாது. அப்ப எல்லா காரியத்துக்கும் நான் ஜெபித்து சில காரியங்களுக்கு தேவன் ஆம் என்று பதில் கிடைக்கிறது, இல்லை என்று வருது, மௌனமா இருக்க வேண்டியது. நாங்க என்ன செய்யறோம்? பிசாஸ் தான் தடை செய்யிட்டான். அப்ப எல்லா காரியத்துக்கும் நாம் பிசாசை குற்றப்படுத்தக்கூடாது. அவனவன் தன் சுய இச்சை நான் இழுப்புண்டு காரியத்தை செய்து கொண்டு பிசாசை குற்றப்படுத்தக்கூடாது. நாம் ஜெபிக்கிறதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் பார்க்க வேண்டும் இல்லையா? மத்திய எழுதும் சுயத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெப மாதிரியை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆறாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே 9-13 வரையும் வாசிங்க.
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே.
இந்த ஜெப காரியத்தை குறித்து பார்த்தா இந்த வேதத்திலே கிட்டத்தட்ட 7 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டது. 7 காரியங்களை எடுக்கலாம். 9 வசனத்திலிருந்து 13 வசனம் படித்தால் 7 காரியங்களை குறித்து விண்ணப்பம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் 3 குறித்தால் 3 குறித்து பார்த்தால் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செய்ய வேண்டிய எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணிய விதமாவது, பரமனதுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஜப, பிதாவை நோக்கி ஜபிக்கிற ஜபம், 3 காரியங்கள் இல்ல. அடுத்த 4 நானும் மனுஷர்களும் உள்ள எனக்கு வேண்டிய ஒரு காரியம் கேட்கப்படுது. பாருங்க அதுல என்ன ஒரு வசனம் சொல்லப்பட்டது, எங்களுக்கு வேண்டிய எனக்கு இல்ல. என்னென்ன போட்டிருக்கும் கூட பைபிள்ல? எங்களுக்கு. அப்ப ஜபம் சீனலமா இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும். இதுக்கு இந்து விஷயம். இந்து விஷயத்துல முந்தி நான் இருந்தபோது நான் தப்பிதான் ஜபிச்சேன். என் வீட்டுல எல்லாரும் வியாபாரம் நல்லா நடக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்படிதான். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னது? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இது ஒன்றுதான் அவர் விண்ணப்பம் எங்களுக்கு. அடுத்தது
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரணம், மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் சோதனைக்கு பல தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், சாட்சியம் வல்லமை மகிமை என்றைக்கும் முடியவில்லை. அடுத்த சொல்றார் 14-15 வசனத்தில் மன்னிப்பை குறித்து, எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்றது காரியத்தை குறித்து அவர் கொஞ்சம் விளக்கப்படுத்துறார். பாருங்க என்ன சொல்லுகிறார்,
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்.
மன்னிக்காடி பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார். அடுத்தது,
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
மன்னியாதிருப்பார், மன்னிப்பை குறித்து காரியத்தை குறித்து எப்படி சொல்லியிருக்காரு? நாங்கள் ஒருவரொருவர் மன்னிக்காமல் நான் ஜெபித்தால் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, தேவனிடத்தில் சீராது ஜெபம். ஜெபத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆறு தரம் என்று கேட்டு போட்டு அடுத்தது மன்னிப்பை குறித்து அவர் சொல்லுற காரியத்தை அதை விளங்கி சொல்லுகிறார். நீ மன்னிக்க வேண்டும், மன்னிக்காம நீ ஜெபிக்க வேண்டால் அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படாது. ஆகவே அதுல 7 காரியங்களை 3 பிதாவுக்கு, 1 எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், 1 எனக்காக எங்களுக்காக ஜெபம், அடுத்தது நாங்கள் மனுஷரோடு செய்ய வேண்டிய காரியத்துக்கு சொல்லப்படும். அப்ப எங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்குது? எங்களுடைய ஜெபங்களை பார்த்தா முதல் போன உடனே புல் லிஸ்ட் வச்சிருப்போம். புல் லிஸ்ட் வச்சு என்ன செய்யறது, இதை தாரும் இதை தாரும் இதை செய்யும் அதை செய்யும் இதை செய்யும் அப்படி இது அப்படியே போகும். அப்படியே மனசால கணக்கில் ஜெபிச்சுட்டு ஆமே. நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்றுதான் ஆண்டவர் இதில் கட்டுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பிரம்மத்தில் செய்யப்படுவது பூமியிலும் செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் தேவ சமத்திலே போயிருந்து அவருடைய சமத்திலிருந்து ஆண்டவரே ஏதாவது காரியம் இருந்தால் மன்னிக்கா இருந்தால் காரியங்களை மன்னியும், ரத்த நாள் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவ சோமத்திலே தேவனை ஆராதித்து அவரை துதித்து அவர் செய்த காரியங்களுக்கு நன்மைக்கு நாம் தேவனை ஆராதித்து துதித்து தேவனுக்குரிய காரியம் அவருடைய ராஜ்யம் பூமியிலே வரத்தக்கதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு பின்புதான் நான் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி போட்டு அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், இந்த காரியத்தை செய்தாதான் உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், இல்லாவிட்டால் பதில் கிடைக்காது. அப்ப நாம் எப்படி ஜெபிக்க வேண்டியதை ஆண்டவரே கற்றுக் கொடுத்திருக்கார், விதத்தை சொல்லிக் கொடுத்திருக்கார். அப்ப நாம் இப்படி காரியங்களை செய்வோமானால் எப்படி எங்கள் ஜெபம் கேட்கப்படும்? அநேக ஜெபங்களுக்கு பதில் இல்லையே. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு காரணம். ஆனா அநேக ஜெபங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் இல்லை என்று சொன்னால் அதுக்கு நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிறது என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கார். மத்திய விஷயத்திலே நீ 6 நீ ஜெபம் பண்ணும் போது உன் வர வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரகத்திற்கு உன் ஆவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்த ரகத்தில் பார்க்க உன் தான் வெளியிடுங்க. தனி ஜெபம், தனி ஜெபம் வேறு, கூட்டு ஜெபம் வேறு. இதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இது எனக்கு இந்த மனதை அதிகமா பாதிச்சது, என்னை கஷ்டப்படுத்துச்சு, என்னை வேதனைப்படுத்து. என்ன சொன்னாங்க, உபவாச கூட்டம் என்று நாங்கள் ஜெபிக்க வருகிறோம், இராவளிப்பு கூட்டம் என்று ஜெபிக்க வருகிறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். அப்படியா ஜெபிக்கிற போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதலாவது என்ன சொன்ன, அந்த காரியத்திலே ஒருவர் முன்னுக்கு ஜெபத்தை நடத்துறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப அவர் சொல்லும் போது அவர் வீட்டில இருந்து ஜெபித்து வேத வசனத்தை எடுத்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் முன்னுக்கு நின்று மெக்கில நின்று சொல்லுகிறார். ஆனால் அந்த காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். என்ன சொன்னார், ஜாக்கோபு எழுதின நிருபத்திலே பார்த்தால் 5:17-18 பார்த்தால் எலியா என்றவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் கருத்தாய் ஜெபிச்சான், 3.5 வருடம் மழை இல்லாது.
மூன்றரை வருஷம் தொடர்ந்து ஜெபிச்சுக்கொண்டே இருந்திருக்கா. அப்புறம் மூன்றரை வருஷம் முடிய பிறகும் என்ன தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபித்தா பிறகும் மழை பெய்து. அப்ப நாம் என்ன ஜெபிக்கிற காரியத்திலே கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். நாம் தனிப்பட்ட முறையிலே வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்தை உபவாச கூட்டத்திலே ராவளிப்பு கூட்டத்திலே ஜெபிக்கிறது தவறான காரியம். ஜாக்கிரத கவனமாய் முன்னுக்கு நின்று அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். என்னன்னு தெரியும், நான் ஜெபிக்கிற காரியங்களை குறித்து பார்த்தால் நான் திங்கட்கிழமை ஐந்து கண்டங்கள் இருக்குது. ஐந்து கண்டங்கள், அப்ப ஐந்து கண்டங்களை பார்த்தால் கிட்டத்தட்ட முதலாவது நான் திங்கட்கிழமையில அமெரிக்கா கண்டத்துக்காக ஜெபிப்பேன். அமெரிக்கா கண்டத்தில் கிட்டத்தட்ட 35 நாடுகள் இருக்குது அந்த வரைபடத்தில். 35 தென் அமெரிக்கா, அதில் எல்லாம் பிரிஸ்டல், அர்ஜென்டினா எல்லாம் இருக்குது. 35 நாடுகள் இருக்கிறது. அப்ப அப்ப அந்த இதுகளுக்காக திங்கட்கிழமை ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஆப்பிரிக்காக்காக ஜெபிக்கிறேன். கிட்டத்தட்ட 54 நாடுகள் இருக்குது. ஆப்பிரிக்கா தான் கட்டாயம் ஜெபிக்க வேண்டுமே சொன்னால் ஆப்பிரிக்கா தேசத்தில் அநேகமான பெரிய தேசம், அநேக வறுமை. டிவியில பார்த்தால் அநேக காரியங்கள், கேள்விப்படுற காரியங்கள் பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்காக ஜெபிக்க வேண்டும். புதன்களை பார்த்தா யூரோப்ப நாடுகள் இன்றைக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. துருக்கி கூட சேர்றதுக்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது, சேருது. ஆனா கிட்டத்தட்ட அதுல 43 நாடுகள் இருக்கிறது. அடுத்தது ஏழக்களை பார்த்தால் ஏசியா, ஏசியா தேசம் சொன்னா கிட்டத்தட்ட 47 இஸ்ரவே தேசம் இருக்கிறது. சைனா உலகத்திலே ஜனத்தூடியே, இந்தியா அடுத்தது 100 கோடிக்கு மேலான மக்கள் வாழ்கிற தேசம், அநேக விக்கிரகங்கள் நிறைந்த தேசம், முஸ்லிம் தேசம் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. வெளிங்களை பார்த்தால் ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 15 நாடுகள், அநேக தீவுகள், ஐலண்ட். ஆனா இன்னும் நடமாமிசத்தை தின்ற இதே இருக்கிறது. பாஸ்டர் சுப்பையா வந்து வந்த இடத்துல அவர் சொன்னார், இப்படியே நான் ஜபிக்கிறது மாத்திரமில்ல, இலங்கைக்காக ஜபிக்கிறோம், இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன், அதே நேரத்தில் உறவினர்களுக்காக, நோயாளிகளுக்காக, என் குடும்பத்துக்காக, அதே நேரத்தில் சபைக்காக, காரியத்துக்காக பிடிக்கும். இந்த ஜெபத்தை நாங்க கொண்டு வந்து உபாச கூட்டத்திலே, உறாவளிப்பு கூட்டத்திலே ஜெபிக்க முடியாது. அப்ப முன்னுக்கு நின்று அவர் என்ன காரியத்தை அவர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை கருப்பொருளா வைத்து நான் ஜெபிக்க வேண்டும், கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு வேதத்தில் பார்க்க வேண்டும், நீங்கள் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குற்றம் இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்ற காணிக்கை செலுத்த வந்து நீ ஒருவர் பேரில் ஒரு குற்றம் இருந்தால் காணிக்கை இங்கே வித்து விட்டு முதல் போய் ஒப்புராய்விட்டு பிற வந்து காணிக்கை செலுத்து. ஆண்டவர் சொல்ற நீ மன்னியாது இருந்தால் நானும் மன்னிக்க மாட்டேன். அப்ப நாம் சௌருக்கு சௌரர்கள், சௌரிக்கு சௌரிகள், நாங்கள் விரோதங்களை காரியங்களை வைத்துக் கொண்டு ஜபிக்க முடியாது. நான் பார்த்திருக்கிறேன், அந்த காரியத்துக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சௌகரியில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா உடனடி அந்த சௌரிக்கு காரியங்களை வித்து வச்சு ஜபிக்கிறது. பிறகும் ஜெபத்தை பார்த்தா இன்னொரு சௌகரியம் ஜபிக்கிறது, அந்த காரியத்தை சொன்ன காரியத்துக்கு இவர்களுள்ள பிரச்சனை வச்சு அவர் ஜபிக்கிறது. இது ஜபம் இல்லை. நாங்க ஜெபிக்க வர்றது சபை கட்டப்படுறதுக்கு, சபையில இன்னும் ஆத்துமாக்கள் பெறுகிறதுக்கு. அவர் என்னத்தை சொல்ற காரியங்களை வித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒருவர் பேர் நீங்க குறை இருந்தா நீங்க முதலாவது நீங்க ஒருவர் பேர் கதைச்சு மன்னிப்பை பெற்றுக் கொண்டு வந்து தேவசமத்தில் உட்காருங்க, அப்போதுதான் ஜெபம் கேட்கப்படும். இப்படியே நீங்க ஜெபித்தீர்கள், உங்களோட ஜெபம் கூரைக்கு மேலே போகவே மாட்டேன். ஆறுல உங்களுக்கு பிரச்சனை இருக்க, குற்றம் இருக்க, நேரடியா போய் அவரோட கழிச்சு அந்த ஒப்புரவாய் விட்டு வந்து காரியங்களை ஜெபிங்க. முன்னுக்கு நின்று கரெக்டா சொல்ற காரியங்களை குறித்து ஜெபிங்க. சில காலமா நான் பார்த்துட்டோம் வர, ஒரு நாள் ரெண்டு இல்லை, சில காலமா பார்த்துட்டோம் வர. நீங்க பிறகு இந்த ஜெபத்துக்கு நிச்சயமா ஆண்டர் பதில் அளிக்க மாட்டேன். நீ மணியா இருந்தால் நான் ஜெபத்தை கேட்க மாட்டேன். நான் கூடிய நேரத்துக்கு ஜெபிக்க போறோம். தேவ சமத்தில இருந்து, தேவ சமத்தில இருந்து ஒன்றுமனப்பட்டு ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். அப்ப ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்காவிட்டால் ஒருவருக்கு விரோதம் படிச்சு விதந்தால் தேவன் பற்றிக்கிற அக்னியாம் இருக்கிறார். கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், உண்மைதான். ஆனால் கட்டிக்கிற அக்னியாம் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எல்லா ஜபத்துக்கும் தேவன் பதிலளிப்பார் என்றதையும் குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கை இருக்க வேண்டும். நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். நாம் அப்படி கருத்தாய் காரியங்களை ஜபிக்கிறாள். வர நாட்களே அப்படியா நீங்கள் ஜபித்து பாருங்கள், எங்களோட சபையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்வார். தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது, அதுக்கு நாம் தடையா இருந்திருக்கவே கூடாது. பாருங்கள், முதலாவது பார்த்தோம் ஜெபம் என்றால் என்ன, அடுத்தது ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம், அடுத்தது எப்படி ஜெபிக்க கூடாது என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம், அடுத்தது தேவனுக்கு கட்டளை விடக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம், தேவன் எப்படி பதிலளிக்கிறார் என்ற காரியத்தை குறித்து பார்த்தோம், அடுத்தது நான் எல்லா காரியத்துக்கும் சாத்தானை குற்றப்படுத்தவே கூடாது, அடுத்தது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். அதே இதில் உபவாச கூட்டம், ராபுளிப்பு கூட்டம், இப்படியான காரியங்களே நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் முன்னுக்கு ரெண்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனங்களை தேடி கொண்டனதில் தேடி இதண்டு அதுக்கேற்ற வசனங்களை எடுத்து வச்சு வாச்சு முன்னுக்கு வந்திருந்து செய்கிறார். அப்ப அவர் வந்து அப்ப பின்னதுக்கு முன்னுக்கு நிற்கணும், எங்கிட்ட விருப்பப்படி நாங்க வந்து ஜெபிச்சுட்டு போலாமே. அப்ப என்னத்துக்கு முன்னுக்கு நின்று ஒரு வசனத்தை எடுத்து இந்த வசனங்களை வாசி இந்த காரணத்துக்காக ஜெபிங்களை ஏன் சொல்லணும்? அப்ப அவர் சொல்றதுல ஒரு பிரயோசனம் இல்லாம போய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வீட்டில் இருந்து ஆனால தொடங்கி அக்கன் அவர அல்ல ஏயிலிருந்து சற்ற ஃபுல்லா வீட்டில் எப்படி ஜெபிக்கிறோமோ தனிப்பட்டவரா அப்படி ஜெபிச்சுக்கிறது. அவர் சில காரியங்களை நான் ஜெபிக்கிறேன் பார்க்கும்போது அவர் சொல்றதுக்கு சொல்றதே ஜெபிக்க மாட்டாங்க, வேற காரியத்துக்கு ஜெபிச்சு நான் ஜெபத்திலே கவனமா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானதா இருக்க வேண்டும். பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சசங்கியின் புஸ்தகம் 5:1-2 வசனத்தை வாசிங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாரு,
நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் செய்வதே நலம், நாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகியால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக.
என்ன சொல்லப்பட்டது பிரசங்கில், நீ தேவாலயத்துக்கு போகும்போது இது சில எடுத்துக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமண்டு வாச கூட்டத்துக்கு எங்க போறோம், தேவாலயத்துக்கும் பாரு ஸ்டடிக்கு தேவாலயத்துக்கு தான் பாரு, ராபுளிப்பு கூட்டத்துக்கு தேவாலயத்துக்கும் பாரு. அப்ப வரும்போது நாங்க எப்படி இருக்க வேண்டும், போகும்போது உன் நடையை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமான விருப்பமானபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூடர் பழியிடுவது போல படுவதை பார்க்கிலும் செவி கொடுத்தல் முன்னுக்கு நின்று என்னத்தை அவர் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம் செவி கொடுத்து அதற்காக கருத்தாய் அந்த காரியங்களை வைத்து நாம் செபிக்கிறவளா தனியா அவர் சொல்றதை சொல்லி ஆமைன்னு முடிக்க சொல்ல அவர் என்ன கருப்பொருளை வைத்து சொல்றாரோ அந்த கருப்பொருளை சுற்றி உள்ள காரியங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கலாம். இப்ப அவர் ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்து நாங்க என்ன செய்ய வேண்டும், இந்த கேம்ப்ல இருந்து வந்த எத்தனையோ பேருக்கு நாங்க ரட்சிப்பை குறித்து சொல்லியிருக்கிறோம், போகத்தில் சொல்லிருக்கிறோம், முல்லாமில் சொல்லிருக்கிறோம், கூப்பற்றால சொல்லப்பட்டிருக்கு, டோட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு, அநேக இடங்கள்ல பிரிட்டிஷ் போக்கு எல்லா கார இடத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொன்னார், அந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறது தவறு இல்ல, அதற்கு மட்டும் ரட்சிப்புக்கு மட்டும் கருத்தா ஜெபிக்கணும், நான் மற்ற பகுதிக்கு போகக்கூடாது. நாம ஜெபத்தை நாம் வலியுறுத்தும் போது வேதம் பாதிக்கிறது இல்லாம போறது அது முக்கியம், ரெண்டும் பேலன்ஸா இருக்க வேண்டும். செவி கொடுத்து சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, தேவசோகம் என்று துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. அங்க ஆண்டவர் வேதத்தை ஜபத்தை கட்டி கொடுக்கும் போது முதல் சொல்றது, இப்படி ஜபிக்க அஞ்ஞானிகளை போல ஜபிக்காத, வீண் வார்த்தைகளை அலம்பாத, ஆண்டவரே சொல்லியிருக்க. அப்ப நாம் அதை செய்து கொண்டிருப்போம்னா ஆண்டவர் நிச்சயமா பதில் கொடுக்க மாட்டார் அந்த காரியத்தை. அப்ப எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் வர வேண்டும். தேவன் எப்படி ஜெபிக்க சொல்லியிருக்காரா அப்படியா நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும், தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை ஆண்டவர் தரவில்லையா நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், அது ஆண்டவர் சித்தம். இப்ப தர விருப்பமோ இஷ்டமோ அவர் செய்யட்டும், அதுக்காக நான் ஜெபிக்கிறதை நிறுத்திவிட கூடாது. எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், பிசாசை குற்றப்படுத்தக்கூடாது. அதேத்திலே நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவளாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவ தேவ சித்தத்தின்படி நாம் கேட்டால், கேளுங்கள், என்னை கேளுங்கள், தேவனுக்கு கட்டளையிடவே கூடாது, பிசாசை சபிக்கவோ கட்டவோ முடியாது. ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யல, அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, அவரே செய்யல. அது என்ன நாங்க செய்யறது, ஆண்டவர் சொல்லாத நாங்க நவீன நூதனமான உபதேசங்கள், ஜாக்கிரதை, மோசமுகா இருக்க வேண்டும், எச்சரிக்கை கவனமா இருக்க வேண்டும், துரத்தலாம். அது அதிகாரம் வந்திருக்க, துரத்த உங்களுக்கு அதிகாரம் வந்திருக்க, இடம் கொடுக்காம இருக்கலாம், எடுத்து நிற்கலாம், ஆனா சபிக்க கட்ட முடியாது. அவை என் ஜெபம் இனி வர நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்க வேண்டும், தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், உபாச கூட்டம் ராபளிப்பு கூட்டத்திலே நாம் எப்படி ஜெபிக்கிறோம், அவர் கருத்தாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாகவே தேவனிடத்தில் கேளுங்கள், ஜாதிகளை உங்களுக்கு தருவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கட்டளை கொடுக்கல, கேளுங்கள் என்று சொல்ல விண்ணப்பம் பண்ண வேண்டும். சிவசமத்திலே எல்லாம் ஒரு விஷயம் எழுமிப்போமா.